விருந்து சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம் தயாரித்து வழங்கும் நிகழ்ச்சி. மேலிநாட்டு கவிஞர்களால் தொடங்கப்பட்டு தீர்க்க முடியாத சிக்கலாகிய கலை கலைக்காகவா அல்லது கலை வாழ்க்கைக்காகவா என்னும் புதிரின் தொடரிலையை பின்பற்றி தமிழ் புதுக்கவிஞர்களும் இருவேறுபட்ட கருத்துடையவர்களாய் இருந்தனர். மார்க்சிய கருத்தையும் அதன் வழி அமைந்த சமுதாய மாற்றத்தையும் உலகம் பரவலாக ஏற்றுக்கொண்ட காலத்தில் இலக்கியம் வாழ்க்கையை விமர்சிக்காத போது இலக்கியம் ஆகாது. அரசியல் நம் வாழ்க்கையை எல்லா வகையிலும் பாதிக்கின்ற போது அரசியலை ஒதுக்குகின்ற கவிதை உண்மையான வாழ்க்கையை பிரதிபலிக்கின்ற கவிதையாக இருக்க முடியாது என்று எண்ணினர். சிலர் இக்கருத்தை ஏற்காமல் கவிதைக்கு அப்பாற்பட்ட பண்பு அரசியல், கவிஞனுக்கு தொழில் கவிதை, அது கலையை வளர்க்க வேண்டும், எனவே கலைப்பண்பை நீக்கி பிரச்சாரப் பணியை மேற்கொள்ளும் கவிதை கலை எனப்படாது, எனவே கலையை வளர்ப்பதே கலைஞனின் முதன்மையான பணி என்று கருதினர். ஆ. ஜெகநாதன் எழுதிய புதுக்கவிதை ஒரு திறனாய்வு என்னும் நூல் புதுக்கவிதையின் தனித்தன்மை சிறப்பு ஆகியவற்றை கூறி அவற்றை தனிமனித அடிப்படையில் எழுவன, சமுதாய அடிப்படையில் எழுவன என வகைப்படுத்தப்படுகிறது. அந்நூலில் ஜெகநாதன் அவர்கள் இன்றைய புதுக்கவிதை கவர்ச்சியான சொற்குவியலாகவும் பிரச்சாரமாகவும் பிரகடனமாகவும் இருக்கும் வெறும் எழுத்து என்றும், உண்மையான முற்போக்கு கவிஞனை அவன் வாழ்க்கையைக் கொண்டே இனம் காண முடியும் என்றும் கூறுகிறார். இனிய இதயங்களே, இந்த வார இலக்கிய விருந்து நிகழ்ச்சியில் தமிழ் புதுக்கவிதைகளில் அரசியல் கருத்துக்களின் தாக்கம் என்ற தலைப்பில் முனைவர் சாரதா அவர்களுடனான நேர்காணல் கேட்கலாம். அரசியல் சார்புடைய கவிதைகளில் எது போன்ற கவிதைகள் சிறப்பிடம் பெறுகின்றன?
நிறைய கருத்துக்களை புதுக்கவிஞர்கள் ஆள்றாங்க. எஸ் துரைக்கண்ணன் அப்படிங்கிறவர் இன்னைக்கு நாட்டில் எப்பொழுதுமே அந்த ஸ்டைக் அப்படிங்கறது நடந்து கொண்டே இருக்கு. ஆக இந்த துணி தயாரிக்கக்கூடிய மில்லுலாம் அந்த ஸ்டைக் நடக்கும் பொழுது ஒருவேளை அந்த பாஞ்சாலிக்கு ஏற்பட்ட கதி மீண்டும் ஏற்பட்டால் அவளுக்கு ஆடை கொடுப்பதற்கு கண்ணனே வரமாட்டானா? இதை ரொம்ப அருமையா அந்த கவிதையில சொல்றார். பாஞ்சாலி ஓடிவிடு, கண்ணன் வரமாட்டான், பின்னி மில் ஸ்டைக்கில் உள்ளது. ரொம்ப ஒரு முத்தாய்ப்பாக அழகாக எழுதப்பட்ட ஒரு ஸ்டைக்கை பற்றிய ஒரு கவிதை இது. அப்புறம் சட்டமன்றம், இன்றைக்கு ஜனநாயக நாட்டில் சட்டமன்றம் என்ற ஒரு அமைப்பு இருக்கு. ஆனால் அந்த சட்டமன்றத்தில் என்ன கேலி கூத்தெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறத செட்டியப்பன் அப்படிங்கிறவர் ரொம்ப அழகிய ஒரு கவிதையை ஆக்கியிருக்கார். சட்டமன்ற தீர்மானம். ஆளும் கட்சியினர் மந்திரி வீட்டினாய் மரணமடைந்ததால் ராணுவ மரியாதையோடு புதைக்க வேண்டும். எதிர்கட்சி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு எழுதுறார். நாய்க்கு கூட ராணுவ மரியாதையா? உள்ளூர் காவல் மரியாதையே போதும், மறுத்தால் வெளிநடப்பு செய்வோம். உடனே அந்த சட்டசபையில கூச்சல் குழப்பம் ஏற்படுகிறது. மீண்டும் எழுதுறார் பேரவை தலைவர் என்ன சொல்றாராம். இது பற்றி மத்திய அரசுதான் முடிவெடுக்க வேண்டும், அல்லது நடுவர்கள் தீர்ப்புக்கு விட்டுவிட வேண்டும். இது போல அங்கத நடையிலே இன்றைய அரசியல் நடப்பினை விமர்சனம் செய்யும் புதுக்கவிதைகள் நிறைய வந்து கொண்டிருக்கின்றன.
இப்ப நீங்க சொன்ன கவிதைகள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே குற்றச்சாட்டாக தான் இருக்குது இல்லையா?
ஆமா,
ஏன் அரசியல் கருத்துக்களை சொல்லணும்னா குற்றச்சாட்டை தான் மேம்படுத்தி காட்டணும்.
எது உண்மையோ அதை தானே சொல்ல முடியும். எனக்கிட்ட புதுக்கவியினுடைய தோற்றமே அதுதான். சமுதாயம் அரசியல் எல்லாம் எப்படி இருக்கோ உண்மையை உள்ளபடி சொல்றதுக்காகத்தான் இந்த புதுக்கவிதை அப்படிங்கறதே ஒன்று தோன்றியது. அதை தான் பெரும்பாலான கவிஞர்கள் எடுத்து சொல்றாங்க. இந்த பாருங்க, இன்றைக்கு என்ன நம்ம சமுதாயத்துல வறுமை இல்லையா? இந்த வறுமையை ஒழிக்கிறதுக்குன்னு என்ன அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு, அதை பத்தி ஒரு கவிஞர் எழுதுறா பாருங்க. கொடி கொடுத்தீர், குண்டூசி கொடுத்தீர், குத்திக்கிறதுக்கு சட்டை அப்படின்னு கேட்கிறார். சட்டை அப்படின்னு அந்த வினாவோட அந்த கவிதையை அவர் முடிக்கிறார். அப்புறம் அந்த வாக்குச்சாவடி, என்றைக்கு ஜனநாயகம் பிறந்ததும் அன்னிலேருந்து இந்த வாக்குச்சாவடி அப்படிங்கறதும் வந்தாச்சு. அதை பற்றி கூட ஒருத்தர் எழுதுறா பாருங்க. வாக்குச்சாவடி சரியான பெயர் தான், அங்குதான் வாக்கை சாவடிக்கிறார்கள். அது உண்மைதானே? இதுல எதுவுமே பொய் இல்லையே. இன்னொரு, இன்றைக்கு நம்முடைய நாட்டில் நீதி எப்படி இருக்கு, நீதிமன்றங்கள் எப்படி இருக்குன்னு எழுதும்போது புகழ்பெற்ற கவிஞர் எழுதுறார், அப்துல் காதர் அவர்கள் எழுதுறார். இந்நாட்டில் நீதி தேவதையின் தராசு முள் கூட அரசியல்வாதியின் ஆட்காட்டி விரலாய் இருக்கிறது. நீதி தேவதையை பார்த்து அவரும் பெண் என்று சாய்கிறதோ என்று நினைத்து பார்க்கிறேன். இந்நாட்டில் இப்பொழுது நீதிமன்றங்களில் எல்லாம் சட்டத்திற்கு உட்பட்டிருப்பது காந்தி படம் மட்டும்தான். ரொம்ப இரண்டு பொருள் படி முடியாத சொல்றார். ச சட்டம் என்ற அந்த காந்தியனுடைய படம் ஆட்டப்பட்டிருக்கிற அந்த சட்டத்தையும் அவர் சொல்றார், இந்த சட்டத்தையும் சொல்றார். அவர் சட்டத்திற்கு உட்பட்டிருப்பது காந்தி படம் மட்டும்தான். அப்புறம் நெல்லைக்கண்ணன் என்ற புகழ்பெற்ற பேச்சாளர் கூட நிறைய கவிதைகளை வடிக்கிறார். அவர் கூட கொள்கைகள் பற்றி சொல்றார். பாருங்க, கொள்கைகள் இறந்ததை அறியா கொடிகள் தலைவர்கள் இறந்ததும் தாழப்பறந்தன. தலைவர்கள் இறந்தா கொடிகள் தாழப்பறக்கிறது, ஆனா அவர்களுடைய கொள்கைகளை இறந்து போயாச்சு அப்படிங்கிறார். அவரே இன்னொரு அரசியல்வாதிகளுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலையை பத்தி சொல்லும்போது சொல்றார் அவர், தோண்டிய குழியில் கொள்கைகள் புதைத்ததால் காவலாய் தலைவரே சிலையாய் நிற்பார் அப்படிங்கிறார். ஆக இந்த தலைவருடைய சிலைக்கும் கீழே என்ன புதைஞ்சிருக்கான், அவர்களுடைய கொள்கைகளே புதைந்து போய்விட்டது அப்படின்னு சொல்றார். இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விபச்சாரம், இந்த இடத்துல கூட ஒரு செய்தியை நம்ம சொல்லலாம். இன்றைக்கு உலக அளவில் எய்ட்ஸ் நோய் என்பது மிக அதிகமாக இருக்கு. உலக அளவில் இருக்கக்கூடிய எய்ட்ஸ் நோயாளிகளை கணக்கெடுத்து பார்க்கும்பொழுது எட்டில் ஒரு பகுதி எய்ட்ஸ் நோயாளிகள் இந்தியாவில் இருக்காங்களாம். அந்த இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலே மிக அதிகமான எய்ட்ஸ் நோயாளிகள் இருக்காங்க. இது பற்றி தான் அந்த விபச்சாரம் அப்படிங்கிற தலைப்பில் எழுத வரக்கூடிய கவிஞர், விபச்சாரம் ஒழிவதற்கு சர்வகட்சி கூட்டம் விளாசி முடித்த பின்னே அம்முக்குட்டி வீட்டில், ரொம்ப அழகாக எழுதுறார். இன்னொரு இடத்துலையும் எழுதுறார், தலைவர்களுக்காய் தீக்குளித்தால் உதவி பணம், விஷ சாராயத்தால் செத்தாலும் உதவி பணம் உடனே உண்டு. அதாவது உதவி பணம் எதுக்கு தான் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு வரைமுறையே இல்லாம போயாச்சு. நல்ல செயலுக்கும் கொடுக்கறாங்க, தீய செயலுக்கும் கொடுக்கறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த தலைப்பில் அவர் எழுதுறார். இன்னொன்று, உதிரி கட்சிகள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கவிஞர் எழுதக்கூடிய புதுக்கவிதை, உதிரி கட்சிகள் தேர்தல் சிக்னல் பிச்சைக்காரர்கள் அப்படின்னு எழுதுறார். இன்னொரு இடத்துல அரவாணிகள் பற்றி எழுதும் பொழுது, அரவாணிகள் தேர்தலில் போட்டி புதுசா இருக்கே, ஜெயிச்ச பிறகுதானே மாறி போவாங்க, இவற்றிலெல்லாம் ஒரு நகைச்சுவையோடு கூடிய ஒரு மன வருத்தம் ஒரு வேதனை தான் இந்த கவிதைகளெல்லாம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு நாம பார்க்கலாம். இன்னும் நிறைய இருக்கு. இந்த போர் நிறுத்தம் அப்படின்னு அடிக்கடி அரசாங்கம் சொல்கிறது, அது பத்தி மு மேத்தா ஒரு கவிதையில் சொல்றார், போர் நிறுத்தம் என்று சொல்லுகிறார்கள், பிறகுதான் தெரிகிறது குவிந்த பிணங்களை குழி தோண்டி புதைக்க அவகாசம் வேண்டாமா, அதற்காகத்தான். ரொம்ப முத்தாய்ப்பா அவர் சொல்றார். பிரியகுமார் அப்படிங்கிறவர், இந்த நிதி பற்றாக்குறை, எப்ப பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்தாலும் அதுல நிதி பற்றாக்குறை என்பது வந்து கொண்டே இருக்கு. அதை பற்றி ஒரு புதுக்கவிதையில் அவர் சொல்றார், நிதி பற்றாக்குறை நிலவுகிற நாட்டில் மனுக்களை வாங்குவதால் நாம் மனுநீதி சோழர்களாகவா மாறப்போகிறோம், கன்றை இழந்த பசு நீதி கேட்டு வாசலுக்கு வந்தால் மடியில் இருக்கிற பாலையும் கறந்து விட்டல்லவா உள்ளே அனுப்புகிறோம். அது என்ன நடப்போ அந்த நடப்பு அப்படியே கவிதையாக பிரதிபலிக்கிறார்கள் புதுக்கவிஞர்கள். இந்த அரசு அலுவலகம் எல்லாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதை இரண்டே வரியிலேயே ஒரு கவிதையாக்குகிறார். அரசுக்கும் மக்களுக்கும் இடையே எழுப்பப்பட்ட பெர்லின் சுவர் அப்படின்னு அரசு அலுவலகத்தை ஒருவர் குறிப்பிடுகிறார். இந்த தேசத்தை பற்றி சொல்ல வரக்கூடிய ஒரு புதுக்கவிதை, இந்த தேசம் உருப்பட வேண்டுமா, இந்த தேசம் உருப்பட இரண்டு பேர் திருந்த வேண்டும், ஒன்று நீ இன்னொன்று நான். இந்த கவிஞரே சொல்லுகிறார், ஆக மக்கள் என்றைக்கு திருந்துவார்களோ அன்றைக்குத்தான் தேசம் திருந்தோம் அப்படிங்கிற ஒரு பொருளை இந்த கவிதையை அவர் வைக்கிறார். அப்புறம் மனிதம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல எழுதக்கூடிய ஒரு கவிஞர், எங்களூரில் ஒருவர் ஊராட்சி உறுப்பினர் ஆனார், ஒன்றிய தலைவர் ஆனார், எம்எல்ஏ ஆனார், மந்திரி ஆனார், கடைசி வரை ஒருமுறை கூட மனிதராகாமலேயே மரணமானார் என்று எழுதுவதிலிருந்து இந்த மனிதம் என்பதே இன்றைக்கு செத்துவிட்டது என்பது புதுக்கவிதையின் மூலமாக புலப்படுகின்றது.
புதுக்கவிதைகள்ல அரசியல் கருத்துக்களின் தாக்கம் அப்படிங்கிற தலைப்புல தான் பேசிட்டு இருக்கோம்.
ஆமா,
இந்த அரசாங்கத்தினுடைய தோற்றத்திற்கான காலத்தினை நம்ம வரையறை செய்ய முடியுமா?
வரையறை பண்ணிருக்காங்களே அரிஸ்டாட்டில் என்ற பண்டைய கிரேக்க ஞானி. இந்த ஆட்சி கலை என்னன்னு சொல்றாரு, தலைமையான அறிவியல் அப்படின்னு சொல்றாரு அவர். இக்கால இந்தியர்களுக்கும் ஆகி வந்த ஒன்று. மகாபாரதத்தின் சாந்தி பருவத்தில் பிதாமகனான பீஷ்மர் பாண்டு புத்திரனான யுதிஷ்டனுக்கு அரச நீதியை விரிவாக எடுத்துரைப்பார். வால்மீகி முனிவரும் ஆதி காவியம் கோசலத்தில் விளங்கிய கோனாட்சியின் பெருமையை பேசுகிறது. மௌரியர் காலத்தில் வாழ்ந்த கௌடில்யரின் அர்த்தசாஸ்திரமும் ஏறக்குறைய அதே காலத்தில் இறுதி வடிவம் பெற்ற மனுஸ்மிருதியும் அரச நீதியை முறையாக பேசுகின்றன. பூர்வீக காலத்தில் அரசோ குற்றம் புரிவாரை ஒடுக்கும் தண்டனை கருவிகளோ இருந்ததில்லை என்றும், யான் எனது என்ற தனி நோக்கில் தளராத மக்கள் இயல்பாக நன்னெறியில் சென்று நேயமாக வாழ்ந்தனர் என்றும் மகாபாரதம் கூறுகிறது. நாளடைவில் மனிதனது தன்மை கெட்டு காமமும் வெகுளியும் பொருளாசையும் தோன்றின. அரசன் அன்பும் அருளும் அமையப்பெற்று சேயை வளர்க்கும் தாய்போல் நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று அன்றைய இலக்கியங்கள் கூறின. மாண்ட அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் என்பார் மருதன் இளநாகனார் என்ற சங்ககால புலவர். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் என்று வள்ளுவரும் கூறுவதை நாம் பார்க்கலாம். அரசனையும் உள்ளிட்டு ராஜ்யத்தில் ஏழு உறுப்புகள் உண்டு என்ற வடநூலாரின் கருத்தினை வள்ளுவரும் பின்பற்றிதான் படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு என்று கூறுகிறார். விருப்பு வெறுப்பு கொள்ளாது, இன்னான் இனியான் என்று பாராது, நடுநிலையோடு நீதி வழங்க வேண்டும் என்ற கருத்தை மனுநீதி சோழன் கதை நமக்கு வலியுறுத்துகிறது. ஆராயாது கோவலனை கொன்ற நெடுஞ்செழியன் தன் குற்றத்தை உணர்ந்தவுடன், யானோ அரசன், யானே கள்வன், மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என்முதற் பிழைத்தது, கெடுக என் ஆயுள் என மயங்கி வீழ்ந்து உயிர் நீத்தான் என்று இளங்கோவடிகள் எழுதுகிறார். வல்வினை வளைத்த கோலை மன்னவன் செல் உயிர் நிமிர்ந்து செங்கோலாக்கியது என்று பாண்டியனுடைய செயலை புகழ்ந்து கூறுகிறார் செங்குட்டுவனார்.
இன்றைய புதுக்கவிதைகளுடைய தோற்றம் சமுதாயத்தில் எப்பொழுது ஏற்பட்டது?
30களில் எழுதிய ஆங்கில புதுக்கவிஞர்களும், 60களில் எழுதிய தமிழ் புதுக்கவிஞர்களும் அரசாங்கம் சமுதாயம் போன்ற அமைப்புகளை எதிர்த்து எழுதிய கவிதைகளே இன்றைய புதுக்கவிதைகள். கொடுங்கொன்மையையும் அநீதியையும் கண்டு மனம் வெகுண்ட போது அவை காலத்தை கடந்து நிலைக்கும் கவிதைகளாக வெளிப்பட்டிருக்கின்றன. பிரெஞ்சு மக்களின் உள்ளத்தில் புரட்சி விதைகளை ஊன்றி பிரெஞ்சு புரட்சிக்கு காரணமாக அமைந்தது வால்டோ, ரூஸ்லோ ஆகிய சிறந்த எழுத்தாளர்களின் எழுத்துக்கள். தமிழகத்தில் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தோன்றிய சுப்பிரமணிய பாரதியாரின் பாடல்கள் விடுதலை உணர்வை தூண்டி மக்களை விடுதலை போரில் ஈடுபட தூண்டின. அவர் வழியில் வந்த பாரதிதாசனின் இன உணர்வு பாடல்களும் சமுதாய முன்னேற்ற பாடல்களும் தமிழகத்தில் மாபெரும் இளைஞர் கூட்டத்தை உருவாக்கி சமுதாய புரட்சிக்கு வித்திட்டன. 70களில் நா காமராசன், அப்துல் ரஹ்மான், சிற்பி, அக்னிபுத்திரன், மு மேத்தா, இன்குலாப், வைரமுத்து முதலியோர் சமுதாய விழிப்புணர்வுக்கு காரணமாக அமைந்து தமிழக மக்களின் சிந்தனை தடத்தை மாற்றி அமைத்திருக்கின்றனர்.
அரசியல் தாக்கம் அமைந்த தமிழ் புதுக்கவிதை கவிஞனுக்கு பல சிக்கல்களை தோற்றுவித்தது. கலை கலைக்காகவா அல்லது கலை வாழ்க்கைக்காகவா என்பது அவற்றில் முதன்மையானது. அரசியல் தாக்கமுடைய கவிதை பழைய கவியாளர்களால் கவிதையாகவே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. புதுக்கவிதை எழுதப்போகும் ஆற்றல் வாய்ந்த கவிஞன் சில நிகழ்ச்சிகளை பற்றி பாடும்போது அவனுடைய கவிதை சிறப்பான கவிதையாக அமையாமல் போகின்றது. கவிதையால் உலகை மாற்றியமைக்க முடியும் என்று நம்பி செயல்படும் கவிஞன் தன் கவிதையால் எதுவுமே நிகழாது என நம்பிக்கை இழந்து சோர்வடைகிறான். ஒரு வர்க்கத்தில் தோன்றிய கவிஞன் வேறொரு வர்க்கத்தின் உயர்வுக்காக பாடும்போது அவன் உள்ளத்தில் சில சமயம் தடுமாற்றம் தோன்றுகின்றது. கவிஞனின் சொல்லும் செயலும் பல சமயம் முரண்பட்டு காணப்படுகின்றன. இவ்வாறு பல சிக்கல்களை கவிஞன் எதிர்நோக்குகிறான். இனிய இதயங்களே, இந்த வார இலக்கிய விருந்து நிகழ்ச்சியில் தமிழ் புதுக்கவிதைகளில் அரசியல் கருத்துக்களின் தாக்கம் என்ற தலைப்பில் முனைவர் சாரதா அவர்களுடனான நேர்காணல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை இனிவரும் வாரங்களிலும் கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு சந்தோஷினி, ஒலிப்பதிவு எட்வர்ட் வில்சன். இலக்கிய விருந்து நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம்.